சமத்துவம். இந்த பாடப்பகுதியில் சமத்துவம் பற்றி பார்க்கலாம். முதல்ல சமத்துவம் எதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இயற்கை மனிதனை நிறம், உயரம், திறமை, உடல் வலிமை ஆகியவற்றில் சமமாக உருவாக்கவில்லை. மேலும் இயற்கையான சமத்துவமின்மையை சரி செய்ய இயலாது. ஒரே மாதிரியாக உள்ள இரட்டை குழந்தைகள் கூட அவர்களது திறமையில் ஒன்றாக இருப்பதில்லை. சாதி, மதம், மொழி, பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சமத்துவமின்மையை சரி செய்ய முடியும். மனிதர்கள் தங்களது திறன், வலிமை, எண்ணம் ஆகியவற்றில் வேறுபடுவார்கள் என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதுபோல அவர்கள் அனைவருக்கும் திறன்கள் மற்றும் திறமைகள் மேம்பட சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். சமத்துவம் என்பது என்ன? சமத்துவம் என்பது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பால், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல் முதலியவற்றை உறுதி செய்தலாகும். சமத்துவம் என்பது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல் இருத்தல் அல்லது சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பால், இயலாமை, சமயம் அல்லது நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, வயது அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருத்தல் முதலியவற்றை உறுதி செய்தலாகும். பேராசிரியர் லாஸ்கி அவர்களது கூற்றின்படி சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும். ஸோ சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவது. சமத்துவத்தின் முக்கியத்துவம். சமத்துவம் பல நூறு ஆண்டுகளாக மனித சமூகத்தை ஊக்குவித்து வழிநடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாடு. சமத்துவம் என்ற கோட்பாடு மனித இனம், அதனுடைய சாதி, நிறம், பால், இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் சமமான மதிப்புள்ளவர்கள் என்ற கோட்பாட்டை அறை கூவுகிறது. சமத்துவம் என்ற கோட்பாடு மனித இனம், அதனுடைய சாதி, நிறம், பால், இனம் அல்லது தேசியம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களும் சமமான மதிப்புள்ளவர்கள் என்ற கோட்பாட்டை அறை கூவுகிறது. மக்களாட்சி கோட்பாடுகளான சுதந்திரம், சமத்துவம் ஆகியவை நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் போது மட்டுமே பொருளுடையவையாக இருக்கும். மக்களாட்சி கோட்பாடுகளான சுதந்திரம், சமத்துவம் ஆகியவை நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் போது மட்டுமே பொருளுடையவையாக இருக்கும். சமத்துவத்தின் வகைகள். சமூக சமத்துவம். அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூக சமத்துவம். அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூக சமத்துவம். சமூகத்தில் சாதி, சமய கொள்கை, நிறம் மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இருத்தல் கூடாது. சமூகத்தில் சாதி, சமய கொள்கை, நிறம் மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இருத்தல் கூடாது. அனைவரும் தங்களது ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்புகளை பெற்றிருக்க வேண்டும். அனைவரும் தங்களது ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்புகளை பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்தது குடிமை சமத்துவம். அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவமாகும். அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவமாகும். குடிமக்களிடையே உயர்ந்தோர், தாழ்ந்தோர், ஏழை, பணக்காரன், சாதி மற்றும் சமய கொள்கை ஆகியவை காரணமாக பாகுபாடு இருத்தல் கூடாது. குடிமக்களிடையே உயர்ந்தோர், தாழ்ந்தோர், ஏழை, பணக்காரன், சாதி மற்றும் சமய கொள்கை ஆகியவை காரணமாக பாகுபாடு இருத்தல் கூடாது. சமத்துவ உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க செய்வதோடு எந்த உரிமையும் எவருக்கும் மறுக்கப்படுதல் கூடாது. சமத்துவ உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க செய்வதோடு எந்த உரிமையும் எவருக்கும் மறுக்கப்படுதல் கூடாது. இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது. அங்கு சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதோடு அது அனைவரையும் சமமாக நடத்துகிறது. இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது. அங்கு சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதோடு அது அனைவரையும் சமமாக நடத்துகிறது. இந்தியாவிலும் அதை போலவே சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார். அடுத்ததாக அரசியல் சமத்துவம். இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அவற்றின் குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை உறுதியளிக்கின்றன. இந்தியா உள்ளிட்ட அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அவற்றின் குடிமக்களுக்கு அரசியல் உரிமைகளை உறுதியளிக்கின்றன. அவை பின்வருமாறு: வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. குடிமக்கள் அனைவரும் அரசியல் வாழ்வில் தீவிரமாக பங்கெடுப்பதற்கு சமமான வாய்ப்பினை பெற்றிருத்தல் வேண்டும். குடிமக்கள் அனைவரும் அரசியல் வாழ்வில் தீவிரமாக பங்கெடுப்பதற்கு சமமான வாய்ப்பினை பெற்றிருத்தல் வேண்டும். இந்த உரிமைகள் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதன் அடிப்படையில் மக்களுக்கு கிடைக்கின்றது. இந்த உரிமைகள் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதன் அடிப்படையில் மக்களுக்கு கிடைக்கின்றது. இந்தியாவில் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவருக்கும் எவ்வித பாகுபாடு இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவருக்கும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்வில் முதல் பொது தேர்தல் இந்தியாவில் 1952, இதில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் 1979 பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இந்தியாவில் 25 வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம். அரசை விமர்சிக்கலாம் என்ற உரிமை ஒரு முக்கியமான உரிமை என்பதோடு மக்கள் தங்களது மாறுபட்ட கருத்துக்களை பல்வேறு வகையிலும் தெரிவிக்கலாம். நாட்டின் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்றே என்பது அரசியல் சமத்துவத்தை குறிக்கின்றது. பாலின சமத்துவம். மனித இனங்களில் ஆண் பெண் இருவரும் தமது தனிப்பட்ட திறனை மேம்படுத்தி கொள்ளலாம். தங்களது விருப்பங்களை எவ்வித கட்டுப்பாடுமின்றி ஏற்படுத்தியும் கொள்ளலாம். பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்படவில்லை, மேலும் அவர்கள் ஆண்களை காட்டிலும் பலவீனமானவர்கள் என்பதோடு சமூகத்தில் ஆண்களுக்கு அடுத்தபடியாக 2ம் இடத்தில் அவர்களை வைத்துள்ளனர். பெண்கள் சம உரிமை அளிக்கப்படவில்லை, மேலும் அவர்கள் ஆண்களை காட்டிலும் பலவீனமானவர்கள் என்பதோடு சமூகத்தில் ஆண்களுக்கு அடுத்தபடியாக 2ம் இடத்தில் அவர்களை வைத்துள்ளனர். அவர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது அவர்கள் இருவரும் ஒன்றாக ஆக வேண்டும் என்பது இல்லை. ஆனால் உரிமைகள், பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் ஆகியவை ஆண் பெண் என்பதை பொறுத்து அமைதல் கூடாது. பாலியல் சமத்துவம் என்பது ஆண் பெண் இருவரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் ஆகும். பெண்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கெடுக்கவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் உரிமை கொண்டவர்கள் ஆவர். பெண்கள் தமது திறன் மற்றும் கடின உழைப்பால் எவ்விதத்திலும் ஆண்களுக்கு குறைவானவர்கள் அல்லர் என்பதை நிரூபித்துள்ளனர். பெண்கள் தமது திறன் மற்றும் கடின உழைப்பினால் எவ்விதத்திலும் ஆண்களுக்கு குறைவானவர்கள் அல்லர் என்பதை நிரூபித்துள்ளனர். பெண்கள் தற்போது எல்லை பாதுகாப்பு படை விமானப்படைகளில் வெற்றிகரமாக பணிபுரிந்து வருகின்றனர். பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என யூனிசெஃப் நிறுவனம் கூறுகிறது. பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகளில் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என யூனிசெஃப் நிறுவனம் கூறுகிறது. 2012 நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2017 நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித மாண்பு. மனித மாண்பு என்பது சுயமரியாதையாகும். மனித மாண்பு என்பது முக்கியமான மனித உரிமை என்பதோடு இதிலிருந்தே அனைத்து அடிப்படை உரிமைகளும் தோன்றுகின்றன. மாண்பு என்பது கௌரவமான மேலான சிறந்த தகுதியாகும். ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தின் ஒரு மதிப்புமிக்க உறுப்பினர் என்பதை கருத்தில் கொண்டுதல் வேண்டும். வாய்ப்பு மற்றும் கல்வியியல் சமத்துவம். அனைத்து தனி மனிதர்களும் கல்வியினை பெறுவதற்கு வாய்ப்புகளை கொண்டிருத்தல் வேண்டும். அவர்களது ஆளுமையை மேம்படுத்த வாய்ப்புகள் பெற்றிருத்தல் வேண்டும். சமூகத்தில் நாம் சமமாக நடத்தப்படுவதற்கு நமக்கு சமத்துவம் தேவைப்படுகிறது. நாம் சமமாக நடத்தப்பட்டால் மதிப்பையும் மாண்பினையும் பெறுவோம். இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம். ஸோ இந்த இதுக்கு முன்னாடி நாம் என்னதான் கவனித்து வந்தாலும் இதில் முக்கியமாக இந்திய அரசியலமைப்பினோட சமத்துவம் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த பகுதி நம்மளோட எக்ஸாமுக்கு, அதாவது தேர்வுக்கு ரொம்ப மிக உபயோகமானதாக இருக்குங்கிறதுனால இதை நீங்கள் நல்ல கூர்ந்து கவனிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம். உலகில் அனைத்து நாடுகளின் அரசியல் அமைப்புகளும் அதன் மக்களுக்கு சமத்துவத்தை உறுதியளித்துள்ளன. இதேபோன்று இந்திய அரசியல் அமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் 14-12 மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவரும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு அல்லது அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. முதல்ல இந்த 14-18 வரை இருக்க சட்டப்பிரிவுகள் பற்றி பார்க்கலாம். முதல்ல எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, குடிமக்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவுகள் 14-18 வரை மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. ஸோ அரசியலமைப்பில் சமத்துவத்தை பற்றி பேசக்கூடிய சட்டப்பிரிவுகளை நம்ம பார்க்கலாம். இந்த சட்டப்பிரிவுகளில் முதல்ல 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. பதினைந்து பாகுபாட்டை தடை செய்கிறது. 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. பதினேழு தீண்டாமையை ஒழிக்கிறது. 17 சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி பட்டம், அவங்களோட ஜாதியாகட்டும் அவங்களோட பதவியாகட்டும் இந்த மாதிரி பட்டங்கள் போட்டு மற்றவங்கள்ட்டேருந்து வேறுபடுத்துறதை தடை செய்கிறது. ஸோ சட்டப்பிரிவு 14 முதல் 18 வரை அனைவரின் முன் சமத்துவம் என்ற கோட்பாட்டை வலியுறுத்துது. இதில் சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் சமமான வேலை அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. அடுத்தது சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. ஸோ சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. முதல்ல திருப்பியும் ஒரு முறை பார்க்கலாம். சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உறுதியளிக்கிறது. அடுத்தது சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. ஸோ இதுல இருந்து 21 சட்டப்பிரிவு 21 அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு மற்றும் அரசியலமைப்பு என்பதை வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த குறிப்பிட்ட பாடப்பகுதியில் சமத்துவம் பற்றி நம்ம பார்த்தோம். அதில் வந்து சமூக சமத்துவம், பாலின சமத்துவம், அரசியல் சமத்துவம், குடிமை சமத்துவம் அப்படிங்கிற 4 வகைகளை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த சமத்துவம் பற்றின ஒரு விஷயங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கே இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம். அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து 14 முதல் 18 வரை சமத்துவம் பற்றி தான் கொடுக்குது. ஸோ 14 சட்டப்பிரிவு 14 அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதியளிக்கிறது. சட்டப்பிரிவு 15 அப்படிங்கிறது நமக்கு வந்து பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 அப்படிங்கிறது பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அளிக்க வேண்டும் சொல்லுது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 வந்து பட்டங்கள் அளித்து சமுதாயத்தில் பிறர்களிருந்து வேறுபடுத்துவதை தடை செய்து அப்படின்னு பார்த்தோம். 21 சட்டப்பிரிவு 21 இதில் பேசப்படுது என்னன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சட்டத்தின் வழியாக எல்லாருக்கும் அனைவருக்கும் உண்டான நியாயம் வழங்க மாதிரி சொல்லுது. ஸோ இந்த இந்த பாடப்பகுதியில் நாம் முக்கியமாக பார்த்தது இந்த 4 அரசியலமைப்பு 5 அரசியலமைப்பு சட்டங்கள் பிளஸ் 21 அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 21 வந்து இந்த சமத்துவத்தை வலிமையாக ஆக்குறது பற்றி சொல்லுது. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவரும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த பாடப்பிரிவில் இந்த இது ரொம்ப முக்கியமான கேள்விகளாக கவனிக்கப்படுது. ஸோ நாம் பின்வரும் மொழிகளில் சமத்துவத்தை மேம்படுத்தலாம் அனைவரையும் நியாயமாக நடத்துதல், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்குதல், வாய்ப்புகள் அனைவரும் பெறுவதை உறுதிப்படுத்துதல், முழு ஆற்றலையும் மேம்படுத்த ஊக்குவித்தல், சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுத்தல், அப்புறம் கல்வி. அனைவரையும் நியாயமாக நடத்துதல், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்குதல், வாய்ப்புகள் அனைவரும் பெறுவதை உறுதிப்படுத்துதல், முழு ஆற்றலையும் மேம்படுத்த ஊக்குவித்தல், சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுத்தல், கல்வி. இந்தியா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும். சமத்துவம் மற்றும் நீதி என்பது மக்களாட்சியின் தூண்களாகும். மக்கள் சமமாக நடத்தப்படுவது போது நீதி எட்டப்படும் என்பது மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் அது தனி மனித மாண்பினை தக்க வைக்கின்றது. சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கு சமத்துவம் ஒரு முக்கியமான கோட்பாடாகும். ஸோ இந்த பாடப்பகுதியில் சமத்துவமும் அதோட முக்கியத்துவமும் பற்றி பார்த்தோம். இத்துடன் இந்த பாடப்பகுதி நிறைவுற்றது.